வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீர் உன்னதமானவர், நீர் உயர்ந்தவர், நீர் மேன்மையானவர், மகிமை உள்ளவர். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, இத்தனை பெரிய கர்த்தரை அறிந்து கொள்ளும் அறிவை எங்களுக்கு நீர் தந்ததற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். பாவிகளாகிய எங்களுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர், நீர் ஞானம் உள்ளவர், நீர் பயங்கரமானவர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ரட்சிக்கிற கர்த்தராயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்திலே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, கிருபைகளுக்காக இந்த வேளையிலே நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை துதிக்கிறோம். ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். ராஜா, எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கடந்த நாட்களிலே எங்கள் ஜெபத்திற்கு நீர் தந்த அருமையான பதில்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் என்று சொன்ன பதில்களுக்காக ஸ்தோத்திரம், இல்லை என்று சொன்ன பதில்களுக்காக ஸ்தோத்திரம், காத்திரு என்று சொன்ன பதில்களுக்காக ஸ்தோத்திரம். ராஜா, இந்த வாரத்திலேயும் ஆண்டவரே, எங்கள் அருமையான நேயர்கள் ஒவ்வொருவரும் எடுக்கப் போகிற தீர்மானங்களிலே உம்முடைய பரலோக ஞானம் விளங்கட்டும், உம்முடைய விவேகத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும். எந்தெந்த காரியங்களிலே எப்படி கவனமாய் தீர்மானம் செய்ய வேண்டுமோ அதை கவனமாய் தீர்மானம் செய்ய தூய ஆவியானவர் அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வாரத்திலேயும் எங்களுடைய நேயர்கள் பலருடைய குடும்பங்களிலே முக்கியமான பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது. கர்த்தர் தாமே அந்த பிரயாணங்களிலே தேவையான பாதுகாவலை தாரும். சரியான நேரத்திலே சரியான இடங்களுக்கு செல்ல நீர் உதவி செய்தாலும், எந்த நோக்கங்களோடு செல்கிறார்களோ அந்த நோக்கத்தை முடித்தவர்களாய் திரும்பி வர கர்த்தர் உதவி செய்யும். பிரயாண கிருபைகளையும் பாதுகாவல்களையும் கர்த்தர் அவர்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு அருமையான குடும்பங்களிலே யாராவது சுகவீனமாய் பலவீனமாய் இருப்பார்கள் என்றால் கர்த்தர் தாமே அவர்களை தொட்டு அற்புதமாய் ஆச்சரியமாய் நீரவர்களை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ ஆண்டுகளாய் நடக்க முடியாமல் படுக்கையில் இருந்தாலும் உம்முடைய வசனங்களை கவனத்தோடு கேட்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அவர்களுக்கு தேவையான நன்மையையும் கிருபையையும் இரக்கத்தையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இன்னமும் வயோதிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வயது காலத்திலே அவர்களுக்கு தேவையான பலத்தை ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தந்து அவர்களை காத்து பராமரிக்க உடைய கரங்களிலே ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, வயதான பெரியவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு தேவையான பலன் மட்டுமல்ல, அவர்கள் எதிர்பார்க்கிற அன்பு அவர்கள் குடும்ப சூழலிலே கிடைக்க கர்த்தர் உதவி செய்தலும். ஆதரவற்றிருக்கும் பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் உண்மையான அக்கறையோடு ஆதரவு கொடுக்கிறவர்களாய் மாற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் உள்ள வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, உலகம் மாமிசம் பிசாசினாலே எங்களுடைய பிள்ளைகள் கரைப்பட்டு போகாதபடி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திலே வாழ, பரிசுத்தத்திலே வளர கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்த தவறான தொடர்புகள் இருந்தாலும், தவறான உறவுகள் இருந்தாலும், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இளம் வயதினர் யாரும் தவறான அப்படிப்பட்ட காரியங்களில் விழுந்து போகாதபடி நீர் அவர்களை விலக்கி காக்க முடிய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தை விட்டு தூரமாயிருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமையிலே அவர்கள் சோர்ந்து போய் விடாதபடி உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்தரலும். எங்கள் குடும்பங்களிலிருந்து வெளி ஊர்களிலே, வெளி மாநிலங்களிலே, வெளி நாடுகளிலே இருக்கிற எங்களுக்கு அருமையான ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அவர்களுடைய தேவைகளை சந்தியும், பாதுகாவலை தாரும், பரிசுத்தத்தை தாரும், வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கையை அனுதனமும் தந்து காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இருக்கிற இடத்திலே மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவர்களை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னமும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற எங்களுக்கு அருமையான நேயர் குடும்பங்கள் உண்டு. ஐயா, கர்த்தர் தாமே அந்த குடும்பங்களிலே இறங்கி தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து உடைய வல்லமையினாலும் இறக்கத்தினாலும் கிருபையினாலும் அன்றுவரே பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்தை பெற்று உமக்கு நன்றி செலுத்த நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாகன ஓட்டுநர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த வாகனத்தை அவர்கள் ஓட்டிச் சென்றாலும் யாருக்கும் இடையூறாய் தங்கள் வாகனத்தை ஓட்டாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். அவர்களுக்கு இடையூறாய் யாரும் குறுக்கே வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் தங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட எங்களுக்கு அருமையான நேயர்கள் ஒவ்வொருவருக்காக அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் இறங்கி அவர்களுடைய தேவைகளிலே அவர்களுக்கு போதுமானவராய் இருந்து அவர்களை உம்முடைய திருப்தியினாலே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த கர்த்தருடைய ஊழியங்களுக்காக கருத்தோடு உங்கள் தனி ஜபங்களிலேயும் குடும்ப ஜபங்களிலேயும் உங்கள் குழு ஜபங்களிலேயும் நீங்கள் ஜெபித்து வருவதற்காக நன்றி கூறுகிறோம். எங்களுடைய அழைப்பிற்கு இணங்கி அவ்வப்பொழுது நடைபெறும் கூட்டங்களிலே பங்கு பெறும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்நாளிலே நாம் ஆகாய தீர்க்கதரிசியின் புத்தகம் 2 அதிகாரத்திலே 4-5 வசனங்களை சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், ஆகாய் 2:4. ஆனாலும் செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய அறைகூவல் இங்கே 2 விதமாக காணப்படுகிறது. முதலாவதாக திடன் கொள்ளுங்கள் என்று இங்கே 3 முறை சொல்கிறார். அவர் மக்கள் தலைவரை நோக்கி திடன் கொள் என்றார். அடுத்ததாக சமய தலைவனாகிய யோசுவாவை நோக்கி திடன் கொள் என்று கூறினார். இறுதியாக மக்களிடம் பேசும்பொழுது ஏதும் புதுமையானதாக சொன்னாரா? இல்லை பிரியமானவர்களே, அதே காரியத்தை தான் சொன்னார். திடன் கொள்ளுங்கள் என்றார். இது சிறிய காரியம்தான், ஆனாலும் இது மிகவும் முக்கியமானது. அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஒரு பெரிய மோசமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதிலே நமக்கு ஏது உற்சாகமூட்டுகிறது? தேவனுடைய பணி சில இடங்களிலே மிகவும் சிறிதளவாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலே எதிர்பார்த்த அளவு விளைச்சல் இல்லை. அப்படியானால் இதற்கு தீர்வு என்ன? அதற்கும் தேவன் தரும் பதில் இதுதான். எபேசியர் 6:10 பாருங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நம்மால் எதுவும் செய்ய முடியாது, ஆனால் தேவனால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் என்பதை நாம் முதலாவது உணர வேண்டும். கர்த்தருக்குள்ளே பலப்பட வேண்டும். இது எவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்கிறது இல்லையா? அதேபோல எபிரேயர் 11:34 விசுவாசிகள் அக்னியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் இந்த உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொள்வதாக சொல்லவில்லையா? தேவன் இந்த பெரிய அலங்காரமான கட்டிடங்களை தெரிந்து கொள்ளவில்லை. மிகவும் அழகான உயரமான கட்டிடங்களையும் அவருக்கு பிடித்தது என்று சொல்லவில்லை. இங்கே தேவன் பெரிய காரியங்களை செய்ததில்லை, ஆனால் மக்கள் நெருக்கமாக சிறிய கட்டிடங்களிலே ஆராதிக்கிறார்களே, அங்கே தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். நீங்கள் பெரிய ஆலயமில்லாத இடங்களுக்கு சென்று பார்ப்பீர்கள் என்றால் நான் சொல்வது உண்மை என்று கண்டுகொள்வீர்கள். தேவன் அங்கே செயல்படுகிறார். இங்கிலாந்து நாட்டிலே லண்டன் மாநகரில் இருக்கும் பெரிய சபையொன்றில் அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு நேரத்திலே கூடி வந்தார்கள். இது பல ஆண்டுகளுக்கு முந்தின ஒரு நிலை. அது மிகவும் உயர்ந்த அழகான தேவாலயம்தான். ஆனால் இப்பொழுது 200 பேருக்கு மேல் அங்கே காணப்படவில்லை. உலகத்தின் பல பகுதிகளிலேயும் இவ்விதம்தான் காணப்படுகிறது. ஆனால் சிறிய சபைகளுக்கு சென்று பார்க்கும்பொழுது அங்கே எத்தனை பெரிய ஒரு உற்சாகம் நிரம்பி வழிகிறது. அங்கே 2 அல்லது 3 ஆராதனைகள் கூட நடைபெறுகிறது. தேவன் பலவீனமானவைகளை இழிவானவைகளை தெரிந்து கொள்கிறார். இன்று நாமும் கூட கர்த்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. தேவனுடைய வார்த்தையிலே இது அநேக முறை சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் இளம் ஊழியர்களுக்கு இவ்வாறு எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 2:1 பாருங்கள். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு என்கிறார். இந்த 2 தீமோத்தேயு நிருபம் அப்போஸ்தலனாய பவுலின் முக்கியமான ஒரு கடிதம். இதிலே தன்னுடைய விசுவாச குமாரனுக்கு அவர் எழுதும் இறுதி செய்தியிலே இவ்வாறு சொல்கிறார், நீ தேவனுடைய மகனாயிருக்கிறாய், எனவே நீ திடனாக இரு என்று சொல்கிறார். இது சிறந்த உற்சாகமான வார்த்தைகள் இல்லையா? இன்று என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் இப்படித்தான் சொல்கிறார், மகனே மகளே நீ திடன் கொள் என்று சொல்கிறார். ஒருவர் ஊழியர் ஒருவரிடத்திலே இவ்வாறு கூறினார், என்னுடைய ஊழியம் மிகவும் சிறியது, முக்கியமற்றது, என்னுடைய சபை உறுப்பினர்களும் மிகவும் குறைவானவர்களே, ஆகவே நான் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யவில்லை என்றுதான் தோன்றுகிறது என்றார். அருமையானவர்களே, நீங்களும் ஒருவேளை இப்படிப்பட்ட சிந்தையோடு இன்றைக்கு காணப்படுவீர்கள் என்றால் இது சரியான ஒரு எண்ணம் அல்ல. சாத்தான் தான் இந்த விதைகளை உங்கள் உள்ளத்திற்குள்ளே போடுகிறான். அவனுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க வேண்டாம். யார் யார் அவருக்காக பெரிய காரியங்களை செய்கிறார்கள் அல்லது செய்யவில்லை என்பதை தேவனே அளவுகோல் வைத்து அளந்து கொள்வார். அது நாம் அளவிடுகிற பிரகாரமாக இருப்பதில்லை. அநேகர் இன்று வைக்கோலை வைத்து கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சிகரமான தோற்றமுடையதாக இருக்கும். ஒருவேளை நான் கூட வைக்கோலை கொண்டு கட்டிக் கொண்டிருக்கிறேனோ என்று அஞ்சுவதுண்டு. இருந்தபோதிலும் அதிலே சிறிது தங்கம் வைத்திருக்கிறேன் என்ற விசுவாசம் எனக்கு உண்டு. இருந்தபோதிலும் அந்த வைக்கோல் போருக்குள் ஊசியை தேடி கண்டுபிடிக்க முயற்சித்ததுண்டா? வைக்கோலை போன்றே நிறத்தை உடைய தங்கத்தின் சிறு துண்டை உங்களால் கண்டுபிடித்து விட முடியுமா? பெரிதோ சிறிதோ அது முக்கியமில்லை என்று தேவன் தெளிவுபடுத்துகிறார். ஆம், உங்கள் ஊழியம் பெரிதாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல. சிறிதானதாக இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. நாம் தேவ சித்தப்படி ஊழியம் செய்ய வேண்டும், அதுதான் முக்கியம். உங்களுக்கு என்று தேவனுடைய சித்தம் இது என்ற தெளிவு உங்கள் ஊழியத்திலே இருக்கும் என்றால் பிரியமானவர்களே, அதுதான் முக்கியம். தேவனுக்காக பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் யோசித்து பல காரியங்களிலே தலையிட்டு உங்கள் நேரத்தையும் உங்கள் பலனையும் நீங்கள் வீணடிப்பதை விட தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே இதை சித்தமாக கொண்டிருக்கிறார் என்ற தெளிவை பெற்றவர்களாக ஆண்டவர் உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிற பணியை நீங்கள் சிறப்புற செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். அதுதான் முக்கியமானது. தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து இவ்வாறு சொல்கிறார். கவனிங்கள், 1 கொரிந்தியர் 16:13, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்கிறார். அப்போஸ்தலனாய பவுல் கொரிந்துவிலே இருந்த குழந்தை விசுவாசிகளாகிய கூட்டத்திற்குத்தான் இதை எழுதுகிறார். அவர்கள் அந்த ஒடுக்கமான இடத்தை விட்டு வெளியே வந்து தங்களுடைய உயரமான இருக்கைகளை விட்டு வெளியே வந்து வளர்ச்சி அடைய வேண்டும் என்று பவுல் வலியுறுத்தி சொல்கிறார். கர்த்தருக்குள் பலப்படுங்கள். அருமையானவர்களே, தேவனுடைய பணியிலே நமக்கு அது எவ்வளவு தேவையான ஒரு காரியமாயிருக்கிறது தெரியுமா? அப்போஸ்தலனாய பவுல் கொரிந்து சபையாருக்கு 2வது நிருபத்தை எழுதி அதில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். பாருங்கள், 2 கொரிந்தியர் 10:4, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. ஒரு தேவ ஊழியர் தன்னுடைய அனுபவத்தை இவ்வாறு சொல்கிறார். அவர் பிரசங்கிக்க செல்லும் ஒவ்வொரு நேரத்திலும் தேவனை நோக்கி இவ்வாறு ஜெபிப்பாராம், கர்த்தாவே, என்னால் ஒன்றும் கூடாது, நான் இந்த பணிக்கு தகுதியற்றவன், நான் இப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று கூறுவார். தேவன் நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலே நம்மை பலவானாக மாற்றுவதற்கு அவரை நாம் துதிக்க வேண்டும். அவரால் நம்மை பலவானாக மாற்ற முடியும். நாம் தேவனை பார்த்து இவ்வாறு சொல்ல வேண்டும், தேவனே, இங்கே ஏதாவது நடக்க வேண்டுமென்றால் அதை நீர்தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த ஏழை மனிதனால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை நீரும் நானும் அறிந்திருக்கிறோம் என்று பலமுறை நாம் ஜெபத்திலே சொல்ல வேண்டும். பெரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஜெபங்களை கேட்டு தேவன் நம் மூலமாகவும் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 10:5-6 பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? கவனியுங்கள், வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10:5-6 அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம். இதை வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள் என்பதை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். பெரிய பணியோ சிறிய பணியோ அதில் ஒன்றும் வித்தியாசமில்லை. நாம் இதை நினைவிற்கு கொண்டு வர வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, திடன் கொள்ளுங்கள். தேவன் இஸ்ரவேல் மக்களை பார்த்து, இந்த ஆலயம் முன்பு இருந்த தேவாலயத்தைப் போல மிகவும் அழகானதாக இல்லை என்பது உண்மைதான், எனக்கு அது தெரியும், ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இதுவே நான் உங்களுக்கு தரும் அறைகூவல் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, திடன் கொள்ளுங்கள் என்று மூன்று முறை கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கும் நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இதுதான், மகனே மகளே, உன்னுடைய பணி சிறியது என்று சொல்லி நீ சோர்ந்து விட்டாயோ, அல்லது என்னுடைய பணியிலே எந்த விளைச்சலும் இல்லையே என்று சோர்ந்து விட்டாயோ? இல்லை, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். இரண்டாவதாக தரும் அறைகோலான வார்த்தை, வேலையை நடத்துங்கள் என்பது. அதாவது பணியிலேயே இருங்கள். எவர் சிறந்த பணியை சிறந்த வேலையை செய்தார் என்று தேவனே முடிவு செய்யட்டும். நாம் பரலோகத்திற்கு சென்று அவருடைய பிரசன்னத்திலே நிற்கும் பொழுது அங்கே ஆச்சரியமான காரியத்தை காண்போம் என்று விசுவாசிக்கிறேன். மார்ட்டின் லூத்தர் நாட்களிலே மார்ட்டின் லூத்தரை விட பெரிய நபர்களையும், வெசிலியின் நாட்களிலே வெசிலியை விட பெரியவர்களையும், டாக்டர் பில்லி கிரஹாமின் நாட்களிலே டாக்டர் பில்லி கிரஹாமை விட பெரியவர்களும் இருந்ததை நாம் பரலோகத்திலே காண்போம். ஒரு சபை ஊழியர் தன்னுடைய செய்தியிலே இவ்வாறு எப்பொழுதும் சொல்லுவாராம், நாம் ஒரு நாளிலே தேவ பிரசன்னத்திலே பரலோகத்திலே நிற்கும் பொழுது தேவன் ஒரு பெண்ணை நம்முன் அழைத்து, இந்த பெண் இங்கே நிற்கிறவர்களின் சபையைச் சார்ந்தவர்தான், இந்த பெண்மணி மிகவும் மதிக்கப்பட வேண்டியவர்கள், ஆகவே நான் அவர்களுக்கு கனத்தை கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்வார். அப்பொழுது அந்த ஊழியர் அருகிலே நிற்கிறவர்களை முழங்கையால் இடித்து, உங்களுக்கு இந்த பெண்மணியை தெரியுமா என்று கேட்பாராம். உடனே அவர்கள் எல்லாரும், இல்லை, அவர்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது என்று சொல்வார்கள். அந்த பெண்மணி ஒரு அறியப்படாத சபை உறுப்பினர். அவளுக்கு ஒரே ஒரு பையன். அவளுடைய கணவர் கைவிட்டு சென்று விட்டதால் அவளாக தனியாக அந்த பையனை கஷ்டப்பட்டு வளர்த்தாள். பின்னர் அந்த பையன் வளர்ந்த பொழுது மிஷனரி ஊழியத்திற்கு அனுப்பிவிட்டாள். அவள் செய்த காரியம் எவ்வளவு பெரியது! அவள் உண்மை உள்ளவள். ஒருவேளை அவளுக்கு ஆயிரங்களுக்கு பேசும் வாய்ப்பு கிடைக்கவில்லை, அவள் ஒருவரிடத்திலே மாத்திரமே பேசினாள். அவள் அதை செய்ய வேண்டும் என்றே தேவன் விரும்பினார். அவள் அதை செய்து முடித்தாள். ஆகவே தேவன் அவளை கனப்படுத்துகிறார் என்று அந்த போதகர் எடுத்துக்காட்டாக சொல்வாராம். அருமையானவர்களே, தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் நிற்கும் பொழுது நம்முடைய கண்கள் ஆச்சரியத்தால் அகலமாக விரிய போகிறது. அவர் சொல்கிறார், திடன் கொண்டு வேலையை செய்யுங்கள் என்று சொல்கிறார். தேவன் நாம் செயல்படும்படி நமக்கு கொடுத்திருக்கிற வேலையை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்ய வேண்டும். ஒருவேளை நாம் செய்கிற வேலையை மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. திரைக்கு பின்னால் நாம் வேலை செய்யும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கலாம். யார் இந்த வேலையெல்லாம் செய்தார்கள் என்று திரைக்கு முன்னால் இருக்கிற யாருக்கும் தெரியாது. அது தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் இப்பொழுது தேவனுடைய மகிமையான உற்சாகமூட்டும் வார்த்தைகளை பார்க்கிறோம். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்கிறார். திடன் கொள், வேலையை நடப்பு என்று சொல்கிறார். ஆனபடினாலே நீங்கள் எந்த வேலையை செய்யும்படியாக ஆண்டவர் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருந்தாலும் அதை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்யுங்கள். மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக நீங்கள் அதிலே ஈடுபட வேண்டாம். என்னுடைய பணியை நான் கர்த்தருக்காக செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு, கர்த்தரே என்னுடைய வேலைக்கு தக்க பலனை எனக்கு கொடுக்கப் போகிறார் என்ற எண்ணத்தோடு கூட நீங்கள் செய்யுங்கள். அப்பொழுது நிச்சயம் ஆண்டவரால் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். சாலமோன் கட்டிய தேவாலயம் இடிக்கப்படும் முன்னரே தேவாலயத்தை விட்டு ஷக்கீனா மகிமை விலகி சென்று விட்டது. இந்த ஷக்கீனா மகிமை மனாசே ராஜாவின் காலத்திலே தேவாலயை விட்டு நீங்கி இருக்க வேண்டும் என்று ஒரு வேத வல்லுநர் சொல்கிறார். ஏனென்றால் இந்த மனாசேயின் நாட்களிலேதான் இஸ்ரவேல் தேசம் ஒருபொழுதும் இல்லாத அளவிற்கு பாவத்திலே உழன்று கொண்டிருந்தது. இந்த காலத்திலே அந்த தேவ மகிமை நீங்கி செல்லாதிருந்தால், அதற்கு பின்பு அந்த ஷக்கினா மகிமை நீங்கி சென்ற காலம் என்று ஒன்றை குறிக்க முடியாதபடியே காணப்படுகிறது. அப்படியானால் தேவனுடைய காணக்கூடிய பிரசன்னமாகிய அந்த ஷக்கினா மகிமையானது பாபிலோனியர்களால் தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு சுமார் 125 ஆண்டுகளுக்கு முன்னராகவே அது நீங்கியிருக்க வேண்டும். ஆகவே ஆகாயின் நாட்களிலே இருந்த முதியவர்கள் சாலமோனுடைய தேவாலயத்தின் வெளிப்பிரகாரமான மகிமையை மாத்திரமே பார்த்திருக்க முடியும். ஏனென்றால் அதற்கு முன்பே தேவ மகிமையானது தேவாலயத்தை விட்டு நீங்கி போயிருந்தது. அருமையானவர்களே, சாலமோனுடைய தேவாலயத்தின் வெளிப்பிரகாரமான மகிமை அற்புதமானது. நீங்கள் இப்பொழுது எருசலேம் செல்வீர்கள் என்றால் தேவாலயம் இருக்க வேண்டிய இடத்திலே இல்லை, அங்கே ஒரு மசூதி கட்டப்பட்டிருக்கிறது. இந்த தேவாலயம் எப்பக்கத்திலே இருந்து பார்த்தாலும் நன்றாக தெரியும் வகையிலே அமைந்திருந்திருக்கிறது. ஒலிவ மலையிலிருந்து பார்த்தாலும் சியோனிலிருந்து பார்த்தாலும் அது மிகவும் அழகாகவே தெரியும். சாலமோன் கட்டிய தேவாலயம் அந்த சூரிய வெளிச்சத்திலே மிகவும் அழகாக தெரிந்திருக்கும். அந்த தேவாலயம் மிகவும் அலங்காரமாக செல்வ செழிப்புள்ளதாக சுத்தமான தங்கத்தை வைத்து அதன் பலகைகள் மூடப்பட்டதாக இருந்தது. அப்படியானால் அது எவ்வளவு அழகானதாக இருந்திருக்கும் என்று சற்றே சிந்தித்து பாருங்கள். அந்த தேவாலயத்தையும் அப்பொழுது கட்டிக்கொண்டிருந்த தேவாலயத்தையும் ஒப்பிடவே முடியாது. ஆனால் தேவன் செருபாபேல் கட்டுகிற தேவாலயத்தை வேறுபட்ட நிலைமையிலே கட்டுமானத்தின் அடிப்படையிலே பார்த்தார். சாலமோன் கட்டிய தேவாலயம், செருபாபேல் கட்டிய தேவாலயம், பின் நாட்களிலே ஏரோது கட்டிய தேவாலயம், இவையெல்லாம் ஒரே வீடே. மூன்று தேவாலயங்கள் அல்ல பிரியமானவர்களே, இவை எல்லாமே ஒரே வரிசையிலே இருந்தன. இங்கேயே இயேசு கிறிஸ்துவும் வந்தார். இயேசு கிறிஸ்துவே ஷக்கினா மகிமை. அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவனாயிருக்கிறார். அப்போஸ்தலன் யோவான் 3:14 வசனத்தில் என்ன சொல்கிறார்? அவருடைய மகிமையை கண்டோம், ஆனால் அது மனித மாம்சத்தினாலே திரையிடப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்குள்ளே ஒரு முறை அல்ல, பல முறை சென்றிருக்கிறார். ஆகவே ஆகாய நாட்களிலே சோர்ந்து போயிருந்த அந்த ஜனங்களை தேவன் பார்த்து, ஆமாம், நீங்கள் கட்டுகிற தேவாலயம் பெரிதானதாக இல்லைதான், ஆனாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, தேவன் இல்லாத பெரிய ஆலயத்தை விட இது எவ்வளவோ சிறந்தது. இன்று சபை இவ்வாறே காணப்படுகிறது. பெரிய தேவாலயமாக இருக்கிறது, அங்கே இருக்கைகள் காலியாக உள்ளன. உயிரற்ற குளிர்ந்து போன சில ஆத்மாக்கள் சபைக்கு வருகிறார்கள். ஆனால் உயிருள்ள ஆத்மாக்களினால் நிரம்பி இருக்கிற சிறிய சபையிலே தேவனுடைய ஊழியர் உண்மையாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். எது உண்மையானது, எது உண்மையற்றது என்பதை குறித்த ஒரு சரியான கண்ணோட்டத்தை நாம் பெற வேண்டியது அவசியம். தேவன் எதை ஆசீர்வதிக்கிறார், தேவன் எதை ஆசீர்வதிப்பதில்லை என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஆகா 2:5 செல்வோம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். இந்த புதிய தேவாலய கட்டடம் மிகவும் கவர்ச்சிகரமானதாக இல்லாவிட்டாலும் தேவன் இங்கே என்ன சொல்கிறார்? என்னுடைய ஆவியானவரும் உங்கள் நடுவிலே இருப்பார். இது அலங்காரமான தேவாலயமாக இருந்து தேவ பிரசன்னம் இல்லாத ஒன்றாக இருப்பதை காட்டிலும் எவ்வளவோ மேன்மையானது. இது பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஊழியத்தின் வித்தியாசத்தை இது வெளிப்படுத்துகிறது. முந்தின காலங்களிலே ஆவியானவர் மக்கள் மத்தியிலே காணப்பட்டார். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அவர் விசுவாசிகளுக்குள் இருக்கிறார். அவர் தம்முடைய நிலையை மாற்றியிருக்கிறார். கிறிஸ்துவின் விசுவாசிகளாக இருக்கிற நாம் அடைகிற பெரிய ஆசீர்வாதங்களிலே இதுவும் ஒன்று பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்ற நிச்சயம் உங்களுக்கு உண்டா? அது மட்டுமல்ல, இங்கே பயப்படாதேயுங்கள் என்றும் கர்த்தர் சொல்கிறார். அந்த நாட்களிலே அந்த ஜனங்கள் பயப்படுவதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை என்றால் தேவனுடைய பிள்ளைகளான நானும் நீங்களும் இந்த நாட்களிலேயும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அநேக வேளைகளிலே நம்மிலே அநேகர் காரணமில்லாமல் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை நாம் பார்த்து அல்லது பின்னான காலங்களை நாம் நினைத்து பார்த்து எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிறோம். தேவன் உங்களை பார்த்து பயப்படாதேயுங்கள் என்று சொல்லுகிறார். பயப்படுவது அவிசுவாசத்தினாலே வருகிறது. பயம் இருக்கும் இடத்திலே விசுவாசம் இல்லை, விசுவாசம் இருக்கும் இடத்திலே பயம் இல்லை. 1 யோவான் 4:18 என்ன சொல்கிறது? அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நேசிப்பீர்கள் என்றால், தேவன் மேலே உங்களுக்கு உண்மையான ஒரு அன்பு இருக்கும் என்றால் உங்களுக்குள்ளே பயம் இருக்காது. அந்த அன்பானது பயத்தை புறம்பே தள்ளிவிடும். நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிறீர்கள் என்பதை இது வெளிப்படுத்திவிடும். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பயத்தோடு, கவலையோடு, பாரத்தோடு இருக்கிறீர்களா? அப்படி என்றால் ஆண்டவர் மேலே நீங்கள் வைத்திருக்கிற அன்பானது உண்மை உள்ளதா இருக்கிறதா என்பதை எண்ணி பாருங்கள். அப்படி அவரை நேசிப்பீர்கள் என்று சொன்னால் அவர் நான் உங்களோட இருக்கிறேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை நீங்கள் பரிபூரணமாய் விசுவாசிப்பீர்கள். பயப்படாதிருங்கள் என்று அவர் சொல்வது உங்கள் காதுகளிலே எதிரொலித்துக் கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர், சர்வத்தையும் படைத்தவர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை அவருக்கு தெரியும். உங்களுடைய எதிர்காலத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஆனபடினாலேதான் இப்பொழுது பயத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து எனக்கு அருமையான மகனே, மகளே, நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, நீங்கள் ஒருவேளை கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கலாம். என்னுடைய ஊழியம் பெயர் பிரஸ்தாபம் இல்லாதது, என் ஊழியம் பக்கத்து கிராமத்தில் உள்ளவர்களுக்கு கூட தெரியாது என்று சொல்லி நீங்கள் கவலையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிற ஊழியமானது சிறிய ஊழியமாயிருந்தாலும் பெரிய ஊழியமாயிருந்தாலும் உண்மையுடனும் உத்தமத்துடனும் அதை நீங்கள் நடப்பியுங்கள். பரிசுத்த ஆவியானவரும் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். அந்த தேவாதி தேவனின் வல்லமையையும் கிருபையையும் பற்றி பிடித்துக் கொண்டவர்களாக நீங்கள் தொடர்ந்து செல்லுங்கள். உங்கள் மூலமாய் ஆண்டவர் அநேகரை அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவார் என்பதிலே சந்தேகமில்லை.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதம் 145:18.